الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் பெயரை கூறிய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்து இருளே இருந்த மக்களே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள் சாபிஊன்கள் சபஉ சாபிஈன்கள் நல்லடியார்கள் முஸ்லீம்கள் முஃமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. என்ன ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததுக்கு பின்னால் மேலான ஜென்மத்துள் சிறு தௌஸ் என்ற துவர்க்கம் கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வாரத்திலே ஒரு நாள் பிற நாளாக இந்த வெள்ளிக்கிழமை தந்திருக்கிறான். எனவே அரை மணி நேரம் கேட்கக்கூடிய இந்த ஹுத்பாவை முழுமையாக கேட்டுக் கொள்ளுங்கள். எனவே வந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுவை பயந்து, குறிப்பாக பள்ளிக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வழியிலே எல்லா நிலைமைகளிலும் அந்த ரப்பை நினைத்து வாழக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செஞ்சு கொள்வானா. சக்திக்கு உட்பட்டவாறு அல்லாஹ் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவாக ஏற்றி வைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கையை தயார் பண்ணுவதற்காக வேண்டி எங்களை சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே இந்த வாழ்க்கையில ஒரு மனிதன் முடிவடைகின்ற போது அவனுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி இஸ்லாம் பல வழிகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தனிமைப்படவில்லை. தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை மேலோங்குவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நிறைய நட்புகள் நண்பர்கள் இருந்தார்கள். எனவே இன்றைய ஃபுத்பாவிலே நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில் நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் பார்ப்போம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நட்பு என்பது மிக அவசியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர்கள் தோழர்கள் 124,000 சஹாபாக்கள். ஒருவருக்கு எத்தனை நண்பர்களும் இருக்கலாம்? இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், நவீனம் வளர்ந்திருக்கின்ற காலம். இந்த காலத்துல பார்க்கிறோம், சிலருக்கு ஒரு ட்விட்டர் தளத்தின் மூலமாக லட்சக்கணக்கான நண்பர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்த்தால் எஸ்பி பேஜ் மூலமாக, அந்த பேஸ்புக் பேஜ் மூலமாக சிலருக்கு லட்சக்கணக்கான நண்பர் இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் வெப்சைட்டுகள், இன்னும் இதர வாட்ஸ்அப் குரூப்புகள், வைபர் குரூப்புகள், இப்படி பல அமைப்புகளிலே பலவாறு நாங்கள் நண்பர்களை ஒன்றிணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தந்திருக்கின்ற இத்தகைய நிஅமத், இதை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இல்லாத நிறைய அருக்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பல வகையான உறவுகளை தந்திருக்கிறான். பிள்ளைகள் பெற்றோர் என்ற உறவு முறையை தந்திருக்கிறான். சகோதரன் சகோதரிகள் என்ற உறவு முறையில தந்திருக்கிறான். மாணவர் ஆசிரியர் என்ற உறவு முறையில தந்திருக்கிறான். குடிமக்கள் அரசன் என்ற ஒரு உறவு முறையில தந்திருக்கிறான். இனபந்தங்கள் உறவுகள் என்ற ஒரு உறவு முறையில தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த உறவு முறையோடு இன்னும் ஒரு உறவு முறையில தந்திருக்கிறான், நிர்வாகம் ஜமாத்தாரின் உறவு முறை. இதற்கு அப்பால் ஒரு புனிதமான உறவு இருக்கும் என்றால், மிகவும் நல்ல ஒரு உறவு இருக்கும் என்றால், அது ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல நட்பு என்று சொல்லலாம். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இந்த நட்பை வலியுறுத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் ஒரு துவா செஞ்சாரு. அந்த துவா நட்பை எங்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக எடுத்து காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே கேட்ட துவாக்கள் ஒன்றுதான், நல்ல மக்களோட சேர்த்துறியா அல்லாஹ், நல்ல நண்பர்களோட என்ன வெளிப்பாட்டிறியா அல்லாஹ் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துல பிரார்த்தனை செஞ்சார். இதன் மூலமாக நாங்கள் என்ன விளங்கிக் கொள்ளலாம்? நட்பு என்பது அவசியம். நட்பு கொள்வதால் என்ன ஏற்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். நல்ல நட்பால் ஏற்படக்கூடிய நலவுகள், கெட்ட நட்புகளால் ஏற்படக்கூடிய பயங்கரமான விளைவுகள். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் நல்ல நட்போடு இருக்கிறான் என்றால், நல்ல முறையிலே ஒரு சகவாசம் வைத்திருக்கிறான் என்றால், அந்த மனிதன் என்ன செய்கிறான்? அவனுடைய உளம், அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய வாழ்நாள் நல்ல முறையிலே வளர்ந்து வளர்ந்து வரும். ஒரு மனிதன் தனிமைப்பட்டு போவதால், நட்பு இல்லாமல் அவன் தனிமைப்பட்டு போனால், அவன் இரண்டு விதமான ஆபத்துக்களுக்கு ஆளாகிறான். முதலாவது, அவனுக்கு ஏற்பட்ட ஒரு துன்பத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லாமல், அதை தனக்குள்ளே அடக்கி அடக்கி அவன் இயலாத நிலையிலே, இறுதியிலே அவன் சோர்வடைந்து என்னால் ஒன்றுமே இயலாத என்ற நிலைமைக்கு அவன் மாறிவிடுகிறான். அதனால் பகிர்ந்த துன்பங்கள் எங்களை விட்டும் கலைகிறது. அதனால் எங்களுடைய துன்பங்கள் களைவதற்கும், எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைப்பதற்கும் நட்பு தேவை. அடுத்து இன்னொன்று, நட்பு இல்லாதால் ஏற்படக்கூடிய ஒரு இழப்பு தான், எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நலவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நலவை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்றால், அந்த நலவு ஏற்பட்டதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எனவே ஒரு இன்பத்தை, ஒரு வெற்றியை, ஒரு சந்தோஷத்தை நண்பராக, குடும்பமாக, பந்தமாக, ஜமாத்தாக, அதாவது அதை அனுசரிப்பது, அதை நாங்கள் பகிர்ந்து கொள்வது சரியை வலியுறுத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நட்பு என்பது காலத்தின் தேவை. ஒரு மனிதனுடைய உள ஆரோக்கியத்துக்கு நட்பு அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வைக்கக்கூடிய அன்பை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அன்பு, இன்னொன்று அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் மீது வைக்கக்கூடிய அன்பு. அது மனிதர்கள், சஹாபாக்கள், நபிமார்கள், அஹ்லுல் பைத்துக்கள், நபிமார்களுடைய மனைவிமார்கள், இப்போது வாழக்கூடியவர்கள், மிருகங்கள், உயிரினங்கள், எல்லாவற்றும் முதலாவது அல்லாஹுவை அனுபவிப்பது, இரண்டாவது அல்லாஹுடைய படைப்பினங்கள் அனுபவிப்பது. கண்ணியமானவர்களே, இந்த இரண்டு வகையான அன்ப நட்ப இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த இடத்துல ஆண் பெண் கலப்பு நட்பு நான் பேசவில்லை, அது ஒரு விரிவான தலைப்பு, அது கூடுமா கூடாதா என்பது இரண்டாவது கருத்து. கண்ணியமானவர்களே, அதை நான் சொல்ல வர இல்லை. ஆனால் நட்பு என்பது இன்றைய கலாச்சாரத்தை பொறுத்த வகையில ஆண்கள் பெண்கள் நட்பு என்பது மிகவும் பயங்கரமான, மிகவும் பயங்கரமான. அந்த நட்புகள் நலவுகளை சம்பாதிக்க அல்ல, அந்த நட்புகள் நலவுகளை தேடிக்கொள்ள அல்ல, அந்த நட்புகள் சுவனத்தை தேடிக்கொள்ள அல்ல, பாவங்களிலும் அநியாயங்களிலும் குடும்பங்களை கலைப்பதிலும் பயங்கரமான தற்கொலைகளிலும் பணங்களை நகைகளை சூறையாடுகின்ற நட்புகளாகவும் தான் அந்த நட்புகள் இருக்கிறது. எனவே அதை நான் பேச வரவில்லை. ஆகமான ஒரு நட்பு மனிதர்கள் ஆண்கள் ஒரு சக நண்பரோடு பழகிக் கொள்வது நட்பு என்று சொல்லக்கூடியது. அது பெரும்பாலும் படிக்கக்கூடிய ஒரு பருவம் அல்லது வாலிப பருவம், இதுதான் இந்த நட்பு ஏற்படும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய நட்பு இருக்குது, இது பாரதூரமான தாக்கத்தை செலுத்தக்கூடிய. வாலிபம் என்பதே வித்தியாசமான ஒரு சிறப்பை இஸ்லாம் கொடுத்திருக்கு. அல்லாஹ் தஆலா மறுமையில நாலு கேள்விகள் கேட்பான், இது சில ஹதீஸ்கள் ஐந்து கேள்வி. அதுல ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்பான், அன் உம்ரிஹி வாழ்நாளை பற்றி அல்லாஹ் கேட்பான், ஷபாபிஹி வாலிபத்தை பற்றியும் அல்லாஹ் கேட்பான், வாழ்நாளை பற்றியும் வாலிபத்தை பற்றியும் அல்லாஹ் கேட்பான். இந்த இரண்டு கேள்வியை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரே கேள்விதான். வாலிபம் என்பது தன்னுடைய ஆயுளுக்குள்ளே அடங்கியிருக்கின்ற ஒன்றும், தன்னுடைய ஆயுளை பற்றி அல்லாஹ் விசாரித்தால் ஏன் வாலிபத்தை பற்றி விசாரிக்க வேண்டும்? அந்த எங்களுடைய ஆயுளுக்குள்ளே வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பருவம் வாலிபம். எனவே ஒரு மனிதன் ஆயுளுக்கு பதில் கொடுத்தாலும் தன்னுடைய வாலிபத்துக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும், ஜவாபு சொல்ல வேண்டும். அதனால் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு எப்படி இருக்கிறது? இந்த நட்பு தான் ஒரு மனிதனை சீதேவியாக மாற்றும் அல்லது மூதேவியாக மாற்றும். நவுது பில்லா அல்லாஹ் பாதுகாக்கும். நபியா உங்க ஹதீஸ்ல அதான் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய நீங்க குணத்தை பார்க்கணுமா, அவன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்கணுமா, அவன் பழகிற நண்பனை பாருங்க. நண்பன் மார்க்கு சுதாகத்தில் இருப்பான், நண்பன் என்னென்ன குணம் இருக்குமோ அந்த குணம் இவன்ட்ட இருக்கலாம் என்ற கருத்தை நபியா உங்க அழகா சொல்லி காட்டினாங்க. அதனால கண்ணியமானவர்களே, வாலிபம் பெருமதியானது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாள்ல ஏழு கூட்டத்துக்கு நிழல் கொடுப்பான், அதுல ஒரு கூட்டம் வாலிபரி. சாபுல் நஸ்அ ஃபி இபாதத்தில்லாஹ். எவ்வளோ வாலிபர்கள் வீணாக நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கும் போது பள்ளியோடு குர்ஆனோடு திக்ரோடு அவுராதோடு தன்னுடைய வாலிபத்தை கழித்த வாலிபர்களை கூப்பிட்டு அல்லாஹ் யாருடைய நிழலும் இல்லாத நாளில சூரியன் கண்ணு கெட்டி அளவு தூரம், வெயில் தாங்க முடியாது, ஓடிய பாவத்துக்கு ஏற்ப வேறு யார் மக்கள் மூழ்கி இருப்பார்கள், அப்படிப்பட்ட நேரத்திலே அல்லாஹ் வாலிபர்களை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய நிழலை கொடுப்பான். யார் அந்த வாலிபர்கள்? இந்த வாலிபத்தை சந்தோஷமான முறையிலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தியவர்கள். இவர்களுக்கு வாலிபம் என்பது அலாதியான ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்திலும் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை விரும்பக்கூடிய வாலிபர்கள் அவர்களை அல்லாஹ் எல்லோரும் கவலைப்படக்கூடிய ஒரு நாள், மஹ்ஷருடைய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லாரும் ஆடை இல்லாமல் வெளிப்பாட்டப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டார்கள், உலகத்தை ஒப்பிட்டு ஒருவர் மற்றவருடைய அவுரத்தை பார்த்துக் கொள்ள மாட்டாரா? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், அன்றைய நாளிலே அப்படியான ஒரு சிந்தனை இருக்காது. யா நப்சி, எனக்கு என்ன நடக்குமோ என்று மக்கள் எல்லாம் தங்களையே நினைத்து வருந்தக்கூடிய ஒரு காலம் அந்த நேரம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை குறித்தார். கண்ணியமானவர்கள், எதை சொல்ல வருகிறார் என்றால், கயாமத்து நாள் எங்களுக்கு சிறப்பு வேணுமா? கயாமத்து நாள் அல்லாஹுடைய அருள் வேணுமா? கயாமத்தினால நிழல் வேணுமா? இந்த வாலிப பருவம் பெருமதியானது. வாலிபத்தை நல்ல முறையில கழியுங்க. சுவர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்ட அநேகமான சஹாபக்கள் வாலிபர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வகையை எழுதக்கூடிய அதாவது சஹாபாக்கள் வாலிபர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கு பணிவிடை செய்த அதாவது சஹாபாக்கள் வாலிபர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற போது குர்ஆனுக்கு தஃப்ஸீர் சொன்னவர்கள் சஹாபாக்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு தளபதியாக அனுப்பியவர்களாம் சஹாபாக்கள் இளம் வாலிபர்கள் இவர்கள் எல்லாம் இளம் வயதிலே சமூகத்துக்காக வேண்டி சேவை செய்ய துடித்தவர்கள் ஆனால் இன்றைய வாலிபர்கள் இந்த இளங்காலத்தில் என்ன செய்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே இந்த இளமை பருவத்தில் ஏற்படக்கூடிய நட்பு இருக்கிறது மிக முக்கியமான ஒரு நட்பு என்னுடைய வாழ்க்கையே நரகத்துக்குரிய வாழ்க்கையாக அந்த நட்பு மாற்றும் அல்லது சுவர்க்கத்துக்குரிய வாழ்க்கையாக மாற்றும் எங்களுக்கு தெரியும் நான் வாழக்கூடிய உலகம் பயங்கரமான உலகம் பயங்கரமான உலகம் குர்ஆனை பார்த்து அழ வேண்டிய சமுதாயம் பேப்பர்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிறது மறுமையுடைய காட்சிகளை நினைச்சு அழ வேண்டிய சமுதாயம் உலகத்தில் உள்ள ராமா நாடகங்களை பார்த்து கற்பனை கதைகளை பார்த்து அழுது கொண்டிருக்கு படைச்ச ரப்புக்காக வேண்டிய அழ வேண்டிய சமுதாயம் படைப்பினங்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே ஆஹ்ராஹுக்காக வேண்டிய அழ வேண்டிய சமுதாயம் இந்த துனியாவுடைய சின்ன சின்ன விளப்புகளுக்காக வேண்டிய அழுது கொண்டிருக்கிறது அப்படியான ஒரு காலத்தில் வாழ்றோம் குர்ஆன சுமக்க வேண்டிய பருவத்தில் எதை சுமக்க கூடாதோ எது கூடாத இஸ்லாம் சொன்னதோ அதை சுமக்கின்ற காலத்தில் இருக்கிறோம் கண்ணியமானவர்கள் இன்றைய வாலிபர்களை கடுக்க பல வகையில சூழ்ச்சி நடத்தப்படும் பல வகையில சோசியல் மீடியாக்கள் என்றும் போதை வசை சுத்தி கொண்டு வியாபாரிகள் எல்லா புறங்களிலும் தீவிரவாத அமைப்புகள் பல அமைப்புகளிலும் தீவிரவாத அமைப்புகள் இன்று மக்களை என்ன செய்கிறார் சாதாரண வாலிபர்களை இலக்கு வைத்து வாலிபர்களை உற்று நோக்குகின்றார்கள் எனவே கண்ணியமாக யாரும் அப்படியான விடயங்களை சிக்கிவிட வேண்டாம் தேர்தல் காலங்கள் வருகின்ற போது கருவப்பேழையை போன்ற வாலிபர்களை பயன்படுத்தி விட்டு தேர்தல் காலம் முடிந்து அவர்களை வீசி விடுகின்றார்கள் கண்ணியமானவர்களே இந்த வாலிபர்கள் எதற்காக பயன்படுத்த வேண்டும் இந்த வாலிபர்கள் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக அன்று பயன்படுத்தப்பட்டார்கள் எனவே நானும் நீங்களும் இன்று வாலிபராக இருக்கிறோம் அல்லது வாலிபர்களுக்கு தகப்பனாக இருக்கிறோம் அல்லது சில வாலிபர்களை உருவாக்கப் போகிறோம் இந்த வாலிபர்கள் சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறார்கள் சமூகத்திலே உள்ள பொறுப்புதார்கள் இந்த வாலிபருக்கு என்ன செய்திருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே இந்த வாலிபத்தில் ஏற்படக்கூடிய நட்பை நல்ல நட்பாக ஆக்கிக் கொள்ளுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நீங்க யாரோட நட்பு வைக்கணும் யார் உங்களோட நண்பன் யார் உங்கள நண்பன் உங்கள நண்பன் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க யார கண்டா அல்லாஹ்ட பயம் வருமோ அவரை நண்பனா தெரிவு செய் யார கண்டா அல்லாஹ்ட பயம் ஏற்படுமோ மறுமல சிந்தனை வருமோ அமல் இபாதத்து கூடுமோ அப்படியான ஒருவரை நண்பனா அறிங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யாருடைய பேச்ச கேட்டா உங்களோட இருக்கிற அறிவு கூடுமோ அப்படியானவரை நண்பராடுங்க உங்கள்கிட்ட இருக்கிற அறிவையும் களி எடுத்து போடுறவர்களை நண்பராக எடுத்துக் கொள்ளாதீங்க நீங்க அவரோட பழகினா உங்களோட நட்பு காலப்போக்கில் உங்களோட அறிவை கூட்டணும் மறுமையின் பக்கம் உங்களை நெருக்கணும் சுவர்க்கத்துக்குரியவரை அவங்களை தயார் பண்ணணும் அப்படியான நட்பாக இருக்குதா என்பதை யோசிப்பாருங்க எனவே கண்ணியமானவர்களே தொடர்ந்து சொல்லலாம் சொன்னார்கள் யாருடைய இபாதத்தை கண்டா மறுமையுடைய சிந்தனை வருமோ அப்படியானவர் எல்லாரும் இபாதத் செய்யறவங்க தான் ஆனா யாருடைய இபாதத்தை பார்த்தா மறுமடை சிந்தனை வருமோ அப்படியானவரை தான் நண்பர் அடுக்கணும் நான் நீங்களும் இபாதத் செய்யறோம் ஏறார் ஆனா எங்கட இபாதத் கபூல் செய்யப்படுமா என்பது சந்தேகமா எவ்வளவு அவசரமா துனியா அப்படியே தலையில போட்டுக்கொண்டு சொல்லுகிறோம் தக்பீர் கட்டினா அல்லாஹ்வோட முனாஜாத் பண்ணுறோம் எல்லா தொலைகளும் துண்டிக்கப்படணும் சிலர்கள் தொலை வருவாங்க அந்த தொலைக்கூடிய நேரத்தில் கூட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க பல சரப்புட நாங்கள் தொலைப்பை ஏற்படுத்திருக்கிறோம் சஹாபாக்கள் அல்லாட உதவியை அல்லாஹ்வோட உதவியை பெற்றுக்கொள்வதற்கு அவரை பயன்படுத்திய ஒரு இபாதா தொழுகை கண்ணியமானவர்களே நானும் நீங்களும் சொல்லக்கூடிய தொழுகை மிக சொற்பமான தொழுகை ஆனா அதை அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்ளணும் ஒரு நாளைக்கு நாங்கள் எவ்வளவு தொழுகிறோம் அஞ்சு நேரம் பரலான தொழுகை இருக்குது இதை எவ்வளவு நாங்கள் தொழுகிறோம் ஒரு வக்துக்கு பத்து நிமிடம் என்று வைத்துக் கொள்வோம் ஐந்து நேரம் தொழுவது கிட்டத்தட்ட ஐம்பது நிமிடம் எடுக்கும் ஒரு மனுஷியானம் என்று வைத்துக் கொள்வோம் இருபத்தி நாலு மனுஷியானத்திலே ஒரு மனுஷியானம் படைச்ச ரபுக்கு அவனை நாங்க சொல்லுகிறோம். 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே ஒரு வருடம் சொல்கிறான் அல்லாஹ்வுக்கா. 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே 2 வருடம் சொல்கிறான் அல்லாஹ்வுக்கா. 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளிலே 4 வருடம் சொல்கிறான் அல்லாஹ்வுக்கா. நோம்பு எடுத்து பாருங்க, 12 மாதத்துல ஒரு மாதம் நோம்பு பிடிக்கிறோம். அப்படின்னா 12 வருஷம் வாழக்கூடிய ஒருவன் ஆயுள்ல 1 வருஷம் நோம்பு பிடிக்கிறான். 24 வருஷம் வாழக்கூடியவன் 2 வருஷம் நோம்பு பிடிக்கிறான். 48 வருஷம் வாழக்கூடியவன் 4 வருஷம். 96 வருடங்கள் வாழக்கூடியவன் 8 வருஷம். ஒரு மனிதன் 96 வயதுல மௌத் ஆகுறான்னு வச்சுக்கொள்ளுவோம், அது ஒரு கூடிய ஆயுள் தான். அந்த ஆயுள் வரைக்கும் யாரும் இப்போது இருப்பதில்லை. இப்ப மருந்தோடு வாழக்கூடிய ஒரு காலம், மருந்து காலையில இரவில் பகல்ல 3 நேரத்துக்கு எப்படி சாப்பாடோ அதை போல மருந்து. சாப்பாடு இல்லாம இருக்கலாம், தண்ணி இல்லாம இருக்கலாம், மருந்து இல்லாம இருக்கலாம். அப்படியான ஒரு உலகத்துல வாழ்றோம். கனியமா இதெல்லாம் ஏன் இப்படிது, இந்த கிருமி எல்லாம் ஏன் இப்படிது, பாவம் மேல போனா அல்லாஹ் இப்படி சோதிப்பான். எங்கட உடம்புல உள்ள பரக்கத்தை எல்லாம் எடுத்துட்டான். பக்கத்துலதான் இருக்கிறோம், இந்த பள்ளிக்கு நடந்து வரல, அல்லாஹ் எங்க நடையில உள்ள பரக்கத்தை எடுத்துட்டான். வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணோம், அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு நடந்து போகலாம். பாப்பா அம்மா ஒரு நாள் 1 மணித்தியா 2 மணித்தியா நான் நேரம் ஒதுக்கி பார்த்தோம். இப்ப அதுக்கு டைம் இல்ல, டச் போனுக்கு டைம் இருக்குது, கம்ப்யூட்டருக்கு முன்னால கும்பி இருக்கு டைம் இருக்குது. எங்க சுவருக்கருக்கு சொல்லி தந்தாங்களோ அங்க நேரத்தை கொடுக்க தயார் இல்ல. நவீனங்கள்ல மூழ்கி இருக்கிறோம் கண்ணியமானவர்கள். நவீனங்கள் ஒன்றும் வேணாம் என்று சொல்லல, ஆனா நாகரீகம் எல்லாம் எங்க வளருதோ அங்க அநாகரீகம் கூடுதலாக வளரும். இன்னைக்கு நாங்க பாக்குறோம் ரஷ்யா அமெரிக்கால பாருங்க, ஒவ்வொரு நாளும் நிறைய நிறைய கண்டுபிடிப்பு பிடிக்கிறான், எவ்வளவு கண்டுபிடிப்பு. ஆனா அந்த அமெரிக்காவில் ரஷ்யாவில் நிறைய நாடுகள்ல பாரு கண்டுபிடிக்கிற அந்த நாடுகள்ல நாய்க்குள்ள மரியாதை மனிதனுக்கு இல்ல. நாகரீகம் இந்த உலகம் வளர்ந்து என்ன பிரயோஜனம், மனிதனுக்கு உள்ள மரியாதை அந்த நாய்க்குள்ள மரியாதை மனிதனுக்கு அங்க இல்லைண்டா. ஏன் ஒரு மனிதன் கையை காட்டினா ஏத்துட்டு போக மாட்டாங்க, ஆனா ஒரு நாயன் இருந்தா நாயை மடியில வாகனத்துல முன்னால வச்சு கொண்டு போற காலத்துல வாழும். ஆனா இஸ்லாம் அன்றே எங்களுக்கு மனித நேயத்தை கற்றுத்தந்தது. எனவே கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகிறேன்டா, இந்த காலத்துல வாழ்றது மிகவும் பயங்கரமான ஒரு காலம். அதனால நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தா தான் எங்களை ஓரளவு நல்ல அமைப்புல கொண்டு சேர்ப்பாங்க. எனவே நாங்க செய்யக்கூடிய இபாதத் மிக மிக குறைவு. இந்த இபாதத் அல்லாஹ்ட்ட கபூல் செய்யப்படணுமா, எங்களுடைய நட்பு சீராக இருக்கும். எங்களுடைய நண்பன் மோசமா இருந்தா தொழுகைக்கு நேரம் தர மாட்டான், லீவு காலங்கள்ல பாவத்துல கொண்டு சேர்த்துடுவான், பாவ டிப்ல எங்களை சேர்த்துடுவான். நாங்க செஞ்சதெல்லாம் வீணாகிடும். 20 தௌபாவெல்லாம் செஞ்சு போட்டு பெருநாள் அன்றைக்கு எல்லாத்தையும் அழிக்கிற சமுதாயம் இருக்கு. நவுது பில்லாலாம் பாதுகாக்கும் கண்ணியமானவர்களே. எனவே இப்படியானவர்களை யாருடைய இபாதத்தை பார்த்தா மறுமட சிந்தனை வருமோ அப்படியானவங்களை தான் நண்பன் ஆடுப்போம். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா தெளிவா சொல்லி தந்தாங்க கண்ணியமானவர்களே. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இருந்த சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள், நாங்க இந்த உலகத்துல நபியோடு இருக்கிறோமே, மௌத்தா போனதுக்கு பின்னால நபியோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்காதா என்று சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். ஒரு முறை சௌபானதி அல்லாஹூ தாலானு நபியாவோட மஜ்லிஸுக்கு வராங்க, முகத்துல பயங்கரமான ஒரு கவல். நபியா கேட்டாங்க வளமைக்கு மாற்றமாக, என்ன சௌபானுடைய முகத்துல ஒரு கவலை இருக்குது. இல்லையா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்துல உங்களை நினைப்பு வரும்போதெல்லாம் நாங்களை வந்து பார்த்துட்டு போவோம், கேட்டுட்டு போவோம், சந்திச்சுட்டு போவோம், ஆனா மறுமையில நீங்கள நல்லவங்களோட இருந்துருவீங்க, உயர்ந்த தரஜாக்கோட இருந்துருவீங்க, நபிமாரோட இருந்துருவீங்க, நாங்க உங்களை சந்திப்போமா என்று கவலைப்பட்டோம். அல்லாஹு தஆலா உடனே சூரத்து நிசா 69 ஆயத்தை இறக்கி வைக்கிறான். ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم يار اللهكم رسولكم وليபட்டு வாழ்கின்றார்களோ فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள், சித்திகீங்களோடு இருப்பார்கள், சுஹதாக்களோடு இருப்பார்கள், ஆனால் ஒரு குவாலிஃபிகேஷன், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு வாழும். அப்படியே ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படவில்லையோ எங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத எதிரிகளை அல்லாஹ் உருவாக்குவான். நவுது பில்லாஹ் பலஹம். நானும் நீங்களும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட தயார் இல்லையா? நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு கட்டுப்படாத எதிரிகளை உருவாக்குவான். முஸ்லிம்களை கடைக்கு நெருப்பு வைப்பாங்க யாருன்னு தேடலாம், நீங்களுக்கு அடிப்பாங்க யாருன்னு தேடலாம். எனவே கண்ணியமாக என்ன விளைவு? நாங்க அல்லாஹ் ரசூலு கட்டுப்படாட்டி அப்படி அல்லாஹ் எதிரிகளை எங்களுக்கு சாட்டுவான். நவுது பில்லாஹ் பலஹம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு சொல்கிறான், உண்மையில நட்புண்டா இப்படித்தான். இந்த நட்புக்கு இப்படித்தான் பிரயோஜனம் கிடைக்கணும். அல்லாஹ் ரசூலை வழிபட்டு வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் இப்படித்தான் பாயிதாவை கொடுக்கணும் என்று விஷயத்தை அல்லாஹ் சொல்லி இந்த குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே நாங்க யார விரும்புறோமோ அவரோட மறுமையில இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில எழுப்பாட்டுவான். நாங்க நபிய விரும்புறோமா? நிச்சயமாக நபியோடு அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டுவான். இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை கண்ணியமானவர்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பு அழகாக வலியுறுத்தினார், தெளிவாக வலியுறுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துஸாஹிபு இல்லா முஃமினா, நீங்கள் நட்பு கொள்ளணுமா முஃமினத்தான் தெரிவு செய்யணும், முஃமினத்தான் தெரிவு செய்யணும். அல்லாஹ் பயமுள்ளவர், மறுமையை நம்பக்கூடியவர், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர், இவர் தான் உங்களோட நண்பர். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள். இந்த பள்ளி எவ்வளவு அழகான தோற்றமாக இருக்குது, எவ்வளவு ஸ்ட்ராங்கான பில்டிங் இருக்குது. இதே போல நாங்க முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். கடலை கடந்த நாட்டில் வாழ்ந்தாலும் வேற மொழியில் பேசினாலும் எல்லாரும் நாங்க ஒன்று போடும். இன்னும் அவங்க சொன்னில் ஜசத், ஒரு உடம்புக்கு பாசம். எங்களோடு இருக்கக்கூடிய உடம்புல ஒரு காயம் வந்தா நாங்க எப்படி வருத்தப்படுவோம்? கண்ணுக்கு ஒரு வருத்தம், ஏனைய உறுப்பெல்லாம் அதை அனுபவிக்கும். தலைக்கு ஒரு வருத்தம், கண் தூங்க மறுக்கும், கை பிடிக்க மறுக்கும், வாய் சாப்பிட மறுக்கும், அன்றாட செயல்கள் அப்படியே உடம்பு இயக்க மறுக்கும். ஏன் உடம்புல ஒரு வருத்தம்? உடம்பை போல நாங்க எல்லோரும் கருப்பரா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், அரபியா இருக்கலாம், அஜமியா இருக்கலாம், படித்தவர் படிக்காதவர் யாரா இருந்தாலும் நான் நியமனவர்கள், நாங்க எல்லோரும் ஒரு உடம்பை போன்றவர்கள், ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள், ஒரு மனிதரை போன்றவர்கள் நாம் எல்லோரும். எனவே நாங்கள் நட்பு கொள்கின்ற போது இதைத்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். எனவே அல்லாஹுக்காக நீ ஒரு மனிதன் நட்பு கொண்டால் அவனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய நிறைய மாற்றம் இருக்கு. அந்த மாற்றங்கள்ல சிலதை சொல்றேன் கண்ணியமானவர்களே. முதலாவது, அவன் துண்டிக்கவோ வெறுக்கவோ மாட்டான். அல்லாஹுக்காக வேண்டிய ஒருவரை நட்பு கொள்றாரா, அந்த மனிதனை துண்டிக்கவோ வெறுக்கவோ மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு முஸ்லிம் மூணு நாளைக்கு மேல கோபிக்கிறாரோ, கோபித்து பமாத்த அவர் மௌத் ஆகிறாரோ, தகலன்னார், நரகம் நுழைந்து விட்டார். நவுது பில்லாஹ் பலஹம். நரகம் நுழைவார் எதிர்காலத்துல சொல்லல, நரகம் நுழைகிறார் நிகழ்காலத்துல சொல்லல. தகலன்னார், நரகம் நுழைந்து விட்டார், இறந்த கால அவர் அப்போதே நரகவாதிதான் என்று அல்லாஹ் சீர்குத்துகிறான். ஒரு முஸ்லிமோடு ஒரு மனிதன் துண்டித்து வாழ்கின்ற போது, எனவே அல்லாஹுக்காக நாங்கள் ஒரு நேசம் கொள்கிறோமா, நட்பு கொள்கிறோமா, வைக்கிறோமா, நாங்கள் துண்டிக்க கூடாது, வெறுக்க கூடாது. துண்டிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்கின்ற போது துண்டிக்கலாம், அல்லாஹுக்காக வேண்டி சேர்ந்து வாழலாம், அல்லாஹுக்காக வேண்டி பெய்யலாம். ஒரு மனிதனுடைய போக்கு பிடிக்கல, என்னையும் கொண்டு ஆபத்துல போற்றுவாரு, என்னையும் நரகத்துக்குரிய மனிதர் தயார் பண்றாரு, எங்களுக்கு தெரியலாம் தாராளமானதற்கு. கண்ணியமானவர்களே, இரண்டாவது, அவருக்கு கிடைத்ததை நினைத்து சந்தோஷப்படுவார், பொறாமைப்பட மாட்டார். நட்புல வார முக்கியமான ஒரு மாற்றம், அவருக்கு கிடைத்தத எனக்கு கிடைத்ததாக நினைத்து சந்தோஷப்படுவாரே தவிர அதை நினைத்து கவலைப்பட மாட்டார், பொறாமப்பட மாட்டார், அவருக்கு குழி தோண்ட மாட்டார். பொறாம என்ற என்ன உள்ளத்துல இருந்துச்சா நட்பு நல்ல போல வளராது, அவரு குழி தோண்டுவோம். கண்ணியமானவர்களே, பொறாம உள்ளவர்களுக்கு இரவுல தூக்கம் போகும். இன்னொரு நல்லா இருந்துச்சா அவருக்கு தூக்கம் போகாது. இன்னொரு கூடிய சம்பளம் எடுத்துட்டா தூக்கம் போகாது. தொழில்துறை முன்னேறிட்டா தூக்கம் போகாது. ஒரு விதமான ஒரு கவலை, பொறாமை. எனவே கண்ணியமானவர்களே, பொறாமை என்ற பாவம் உள்ளத்துல இருந்துட்டா நன்மையெல்லாம் அப்படியே அழிச்சிடும். நாங்க செஞ்ச நன்மையெல்லாம் அப்படியே அழிச்சிடும். நவுது பில்லா பாதுகாக்கும். எனவே பொறாமை பயங்கரமான பாவம். எனவே பொறாமைப்பட மாட்டார் ஒரு மனிதன். அல்லாஹ்வுக்காக அவனை நேசம் கொள்கின்ற போது அவன் வாழ்வில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு மாற்றம். அடுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு மனிதன் நட்பு கொண்டால் அவன் என்ன செய்வான்? மறைமுகமாக அவருக்கு துவா செய்வான். உதாரணம், ஒரு நண்பர்கிட்ட ஒரு தவறு இருக்குது. அந்த நண்பருக்கு தான் தெரியும் இவர் முதலாவது என்ன செய்யணும். பொறுப்புதாரிகள்ட்ட சொல்றதுக்கு முன்னால இவர நண்பர் இவருக்கும் அல்லாவுக்கும் இடையிலான தொடர்பு வைத்து என்ன செய்யணும்? அல்லாட்ட முறையணும். யா அல்லா, ஏழு நண்பன் தவறு செய்யறான் யா அல்லா, யாருக்கும் தெரியாது யா அல்லா, எனக்கு மட்டும்தான் தெரியும் யா அல்லா, சமூகத்துக்கு காட்டிடாத யா அல்லா, இவர திருத்திரியா அல்லா என்று சொல்லி இவர் பிரார்த்தனை புரிஞ்சிட்டு காலப்போக்கில் அந்த பிரார்த்தனை அவர்கிட்ட சொல்லும், நான் உனக்காக நண்பு அல்லாட்ட தோசை செய்யணும், உனக்காக நான் நோவு பிடிச்சேன், நீ திரும்பணும், நீ என்ன போல வரணும். கண்ணியமானவர்களே, அந்த நண்பன் திருந்துவார். அது வல்லாம அவருக்கு எதிராக குளி தோன்றது, அவர் ஆபத்துல போடுறது, இது ஒரு முஸ்லீமுடைய பண்பாக இருக்க முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, அடுத்து மன்னிக்கும் பெருந்தன்மையா எடுத்துக்கொள்ளணும், செலவழிக்கிற தன்மையை உண்டாக்கிக் கொள்ளணும். நண்பன் வந்துட்டா நாங்க செலவழிக்கணும், மன்னிக்கணும். முன்னப்பின சில தவறுகள் வந்தா மன்னிக்கணும். உணவியை செலுகொண்ட ஒரு உண்மைக்குது, யார் மீது நாங்க அதிகமாக அனுபவிக்கிறோமோ அவர் மீதுதான் அதிகமாக போவோம். இது உளவியை சொல்லித்தார ஒரு உண்மை. அதனால நாங்க ஒரு நண்பர் மீது அதிகமான நட்பு வச்சிருக்கிறோம். அதனால என்ன செய்யற அளவு கடந்த கோபம் வந்தா அதை பயன்படுத்தப்படும். சொன்னாங்க, நீங்க ஒருவரோட நண்பு நட்பு கொள்றீங்களா, அளவோட நட்பு கொள்ளுங்க, அளவுக்கு அதிகமாக நேசிக்காதீங்க. நீங்க ஒருவோட விரோதங்கள் இருங்களா, அளவுக்கு அதிகமாக விரோதம் கொள்ளாதீங்க, அளவோட விரோதம். காலப்போக்குல உங்களோட விரோதி நண்பனியா நண்பனாக மாறலாம், உங்களோட நண்பன் விரோதியாக மாறலாம். அதனால ஒரு கருத்து சொல்லுவாங்க, உங்களோட எதிரி எறும்ப போல இருந்தாலும் அவரை யானையை போல கருதணுமா, உங்களோட எதிரி எறும்ப போல இருந்தாலும் யானையை போல கருதணுமா? எனவே கண்ணியமானவர்களே, உங்களை புகழக்கூடியவரை விட, உங்களை இகழக்கூடியவரை விட சரிய சொல்லி தருகிறது ஒரு அழகான ஒரு துணுக்கு. கண்ணியமானவர்களே, உங்களை யாராவது ஒத்தர் இகழ்ந்துட்டா அதை நீங்க பெரிய அளவுல பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா உங்களை புகழக்கூடியவங்களை கொஞ்சம் நீங்க யோசனையா நடந்து கொள்ளுங்க. உங்களை எதிர்க்கக்கூடியவர் சில வேளை உண்மையில அவர் எதிர்ப்பு தான், ஆனா அவங்களை புகழக்கூடியவர் தான் உங்களுக்கு நிறைய குழி வெட்டுவார். அதனால சில மனிதர்கள் நட்புகளை ஏற்படுத்துவாங்க, வாயால அழகா பேசுவாங்க, ஆனா உள்ளத்துல பொறாமை. குறைகளை தான் வாயால பேசுறதுக்கு இடம் தருது தருற இந்த பொறாமை நாவால நல்லதை சொல்றதுக்கு இடம் கொடுக்காது. எனவே கண்ணியமானவர்களே, உடன் பிறப்பு தான், ஒரு உறவு தான், ஒரு கடையில தான் இருக்கிறோம். ஆனா அந்த பொறாம வந்துச்சா சாதாரணமானதல்ல, சில வேளை அது பயங்கரமான கொலைகள்ல கொண்டு போட்டுரும். அடுத்து கண்ணியமானவர்களே, தவறுகளை திருத்திக்கணும். நண்பர்கிட்ட ஒரு தவறு இருக்குதா, அந்த தவறை நாங்க பார்த்து எங்களுக்கு ஒரு தவறாக அது ஒரு ஆசானாக, அந்த தவறை செய்யக்கூடிய மனிதனை நாங்க ஒரு ஆசானாக எங்களை தவற திருத்தறதுக்கு ஒரு ஆசிரியராக நினைச்சு எங்களை திருத்திக்கணும். அதன் தான் அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் ஒரு மோமின் மற்ற மோமினி கண்ணாடி சொன்ன எங்களை குறைய மற்றவரை பார்த்து நாங்க திருத்திக் கொள்ளணும். அதனால சொல்லுவாங்க, கண்ணியம நல்ல ஒரு கருத்து, அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு நாவ தந்திருக்கிறான், குறைவாக பேசணும், காதால கூடுதலாக கேட்கணும். முதலாவது மற்றவருக்கு ஏதாவது ஒன்று பேசுறதுக்கு சொல்றதுக்கு முன்னால அந்த வார்த்தை எங்களை காதிலிருந்து கேட்கட்டும், அதுக்கு பின்னால மற்றவன காது கேட்கட்டும். கண்ணியமானவர்களே, எனவே நட்பு கொள்றோம். சில சந்தர்ப்பங்கள்ல சில நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலைமையை பட்டா எல்லா விடயத்தையும் பேசக்கூடாது. எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும், புரட்டி பேசணும். உள்ளத்துல பட்டதை எல்லாம் பேசினால் சிலர் புரிவார்கள், பலர் பிரிவார்கள். எனவே உள்ளத்திலே பட்டதை நல்லதை பேச வேண்டும், அப்போதுதான் எல்லோரும் புரிவார்கள். உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் பேசினால் சிலர் தான் புரிவார்கள், பலர் பிரிவார்கள். எனவே நண்பர் என்ற வகையிலே சில விடயம் எங்களுக்கு தான் தெரியும், அது சமூகத்தில் கொண்டு வருகின்ற போது பல வகையிலே ஆபத்துக்களை ஏற்படுத்தும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்திலே கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து தன்னுடைய குறைகளை மறைப்பதை போல தண்ட நண்பனுடைய குறைகளை தன் அவுரத்தை மறைக்கிறத போல மறைக்கணும். அதுதான் நட்பு. குறைகளை எல்லாம் பப்ளிக் பண்ணக்கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த விஷயங்களை அந்த நட்புல கவனித்துக் கொள்ளணும். அடுத்து கண்ணியமானவர்களே, கெட்ட நட்புகள் ஏற்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கெட்ட நட்பு இருக்குதே, சாதாரணமானதல்ல. எங்கட நண்பர் எங்களோட தான் நண்பர், எங்கட மனைவியோட அல்ல. எங்கட நண்பர் எங்களோட தான் நண்பர், எங்கட பிள்ளையோட அல்ல, எங்கட அம்மாவோட அல்ல. எனவே நண்பரை நாங்க நண்பராகத்தான் வச்சோம். நண்பரை அரை வரைக்கு கொண்டு சொல்லலாம். ஒரு நேரம் இருக்குது நட்புக்கு, அந்த நேரத்தோட அன்றைக்கு நாங்க பாக்குறோம் பயங்கரமான நட்பால் ஏற்பட்டிருக்கிற விளைவு என்னண்டா, தான் கத்தின மனைவியை கூட நண்பனுக்கு அவன் இழக்கின்ற ஒரு நிலைமை. இழந்து போட்டு நான் இனி வாழ விருப்பம் இல்லை, என் மனைவியை விட கூடுதலாக நான் அந்த நண்பனை நண்பினேன், இப்படி ஒரு மோசம் செஞ்சு போட்டான்னு சொல்லி தற்கொலை செய்யற மனிதர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க. தங்க தாயை பறிகொடுத்தவர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, தந்த பிள்ளைகளை கூட பறிகொடுத்தவங்க சமூகத்தில் இருக்கிறாங்க. எதை சொல்ல வருகிறேன்டா, ஆரம்பத்தில் நான் சொன்னேனே, இபாதத் செய்யறவங்க எல்லாரும் நண்பர் அல்ல. யாருடைய இபாதத் அல்லாஹ்வை நினைவுபடுத்தணும், மறுமுடைய சிந்தனை ஏற்படுத்தணும், அல்லாஹ் பயத்தை கொண்டு வரணும், அப்படியான நண்பனா வந்தா தான் எங்கட வீட்டு சூழல் சீராகும், கெட்ட விளைவுகள் ஏற்படாது. இன்னைக்கு நாங்க பாக்குறோம் கெட்ட நண்பர்களால வந்திருக்கிற விளைவுகள். காலப்போக்குல என்ன செய்வாரு, நிறைய பணங்களை கொடுத்து கொடுத்து காலப்போக்குல அக்கௌண்ட் எல்லாம் ஓட்டக்கூடிய அளவுக்கு அந்த நண்பர் மாறுவாரு. ஆனா அவரே அந்த முதலாளிக்கு அந்த நண்பருக்கு குடிவெட்டக்கூடியவராக, கொலைகளை செஞ்சு ஆபத்துக்களை ஏற்படுத்தி பொருட்களையும் சொத்து செல்வங்களையும் கொள்ளையடிக்கிற அளவுக்கு அந்த நட்புகள் மாறி இருக்கிறது. நாங்க செஞ்ச விளைவு என்ன, அதிகமாக நம்பிச்சோம், யாரையும் அதிகமாக நம்ப கூடாது. உங்களோட பொறுப்புகள் ஒப்படைங்க அல்லாட்ட. அல்லாஹ்தான் சொல்றான் ஆயத்து குறிச்சில, நாங்க எல்லாரும் ஓதுறோம், அல் ஹய்யுல் கய்யூம், மரணிக்காத ரப்பிடத்தில் ஒப்படைங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் மரணிக்கிறவங்க, மரணிக்கிறவங்க பொறுப்புகள் ஒப்படைச்சா அது பலவீனப்பட்டு போய்விடும். மரணிக்காத ரப்பத்தில் இருக்கிறான், அந்த ரப்பிட்டு தான் எங்களை பொறுப்பு எல்லாம் ஒப்படைக்கணும். கண்ணியமானவர்களே, அப்படி ஒப்படைச்சா எங்கட பொறுப்பு சரியா செய்யப்படும், எங்கட பொறுப்புக்கு எந்த அநியாயம் நடக்காது. எனவே கண்ணியமானவர்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளைகிறான், நீங்க யாரோட இருக்கணும், யாரு உங்களோட நண்பர். அல்லாஹ் நபிக்கு கூட யாரோட இருக்கணும் என்ற விஷயத்தை கட்டளைகிறான். واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه. நபிக்கு அல்லாஹ் கட்டளைகிறான், நபியே காலை மாலை அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய மக்களோட தான் நீங்க இருக்கணும். அல்லாஹ்ட சிந்தனை இல்லாம துன்யாவை மட்டும் தலையில சுமந்திருக்கக்கூடிய மக்களோட நீங்க இருக்கக்கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, அதே கட்டளை தான் எங்களுக்கும். எங்களோட ஈமான் கூடணுமா, மறுமையுடைய சிந்தனை வரணுமா, கொரோனா பார்த்து அலவணுமா, நல்ல நண்பர்களை எடுப்போம், நிச்சயமாக எங்கள வாழ்வுல அந்த நட்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே கண்ணியமானவர்களே, எப்போதும் நல்லவர்களோடு நட்பு கொள்வோம். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆன் சொல்றான், அலா இன் அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வுடைய நேசர்கள், நிச்சயமாக அவர்களுக்கு கவலை பயம் இருக்காது. அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள், அல்லாஹ்வை மாத்திரம் தான் நம்பியிருப்பார்கள். எனவே நாமும் அல்லாஹ்வை மாத்திரம் நம்புவோம், நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து தருவான். எனவே கண்ணியமானவர்களே, பயங்கரமான ஆபத்தான நிலைமைகள்ல மாட்டிக்கொள்ளாம அல்லாஹ் பாதுகாக்கணும். கெட்ட நட்புகள் ஏற்பட்டா பயங்கரமான விளைவு ஏற்படும். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், மா லில் லாலிமீன மின் ஹமீமி வலா ஷஃபீஇ யுதா. கெட்ட நண்பர்கள் இருக்கிறாங்களே, அநியாயக்காரருக்கு மறுமையில யாரும் துணையாக இருக்க மாட்டாங்க, அநியாயக்காரருக்கு யாரும் மறுமையில பரிந்து பேச மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், யாரும் உதவி செய்யக்கூடியவராக இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் நல்லவர்களாக நண்பர்களாக அடுக்கலையோ கயாமத்துல கை சேதப்படுவாங்க. அதையும் குர்ஆன் சொல்லுது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் கயாமத்தினால புலம்புவான், தன் ரெண்டு கையையும் கடிச்சு ஒரு மனிதன் கயாமத்து நாள்ல சொல்லுவான், நபியுடைய பாதையை என்னுடைய பாதையாக எடுத்திருக்க கூடாதா, இந்த ரசூல என்னுடைய வழிகாட்டியா எடுத்திருக்க கூடாதா, இந்த ரசூல் சொன்னாரே, யாரோட நண்பராக இருக்கணும், இவர்களோட நண்பராக இருந்திருக்க கூடாதா என்று சொல்லி ஒரு மனிதன் கயாமத்துல கவலைப்படுவார். எடுத்துட்டேனே, இவ ஒரு நண்பன் இல்லையே, இந்த நண்பனா எனக்கு கிடைச்சேன்னு கவலைப்படுவான். அல்லாஹ்வின் நினைவுகள் நல்ல விஷயங்களுக்கு வந்ததுக்கு பின்னாலேயும் இவன் என்ன வழிகெடுத்துட்டானே, இந்த கெட்ட நண்பன். எனவே அந்த கெட்ட நண்பனை பதுவா செய்வார் ஆகராவுல, கண்ணியமானவர்களே. எனவே அங்கு ஒண்ணுமே செல்லும்படி ஆகாது. அதனால் இங்கு அல்லாஹ் எங்களுக்கு குத்திய சதறுக்கிறான், அந்த குத்தியை பயன்படுத்துவோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சிறந்த நண்பர்களாக, சிறந்த நண்பர்களை தெரிவு செய்யக்கூடிய நல்ல புத்தி உள்ளவர்களாக எங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நல்ல நட்புகளை கொண்டு எங்களை நல்ல ரங்களை பூட்டிக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் சாப்புடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நண்பர்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு சிறந்த நண்பர்களை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களோட குறைகளை எங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய நல்ல நண்பர்களை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயா. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியாரன் மனைவி கபூல் செய்து கொள்வாயா. யா அல்லாஹ், வரக்கூடிய ரமலான் அடையக்கூடிய பாக்கியை தந்துடுவாயா. யா அல்லாஹ், அதில் உற்சாகமாக அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியை தந்துடுவாயா. யா அல்லாஹ், அதில் எழுத்து கதிரி அடையக்கூடிய பாக்கியை தந்துடுவாயா. யா அல்லாஹ், மன்னிப்பு பெற்ற கூடத்திலே அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன், ஆமீன்.